அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹும். அன்பு மாணவர்களே, உவ சமூக வானொலி சேவையின் குருகுலம் நிகழ்ச்சியில் ஊடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நான் ஹப்தலி முஸ்லீம் வித்யாலயத்தைச் சேர்ந்த ஆசிரியர் எஸ் சத்யம் ஆசாத். இன்று நாம் தரம் 11 இஸ்லாம் பாடத்தை கற்கப் போகின்றோம். அன்புள்ள மாணவர்களே, தரம் 11 இஸ்லாம் பாடத்தின் 5வது அத்தியாயமான இறுதி நபித்துவம் என்ற பாடத்தை இன்று நாம் கற்கப் போகின்றோம். உங்களுக்கு தெரியும் அன்பு மாணவர்களே, அல்லாஹ் தஆலா உலகத்தில் அனைத்து படைப்பினங்களையும் படைத்து மனித வர்க்கத்தையும் படைத்தான். மனித வர்க்கத்தில் முதன்முதலாக படைக்கப்பட்டவர்கள் ஹஸ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவர்களிலிருந்து கடைசியாக இறுதியாக நபியாக அனுப்பப்பட்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை அல்லாஹ் தஆலா காலத்துக்கு காலம் தேவைக்கேற்ப நபிமார்களையும் ரசூல்மார்களையும் உலகத்துக்கு அனுப்பிக்கொண்டே இருந்தான். அவர்களில் முதலாவதாக படைக்கப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு நபியாகத்தான் அல்லாஹ் தஆலா படைத்தான். இறுதி நபியாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலா உலகத்துக்கு அனுப்பினான். அன்பு மாணவர்களே, இதுக்கிடையில் கிட்டத்தட்ட 124,000 மேற்பட்ட நபிமார்கள் உலகத்துக்கு அனுப்பப்பட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறு வேறொரு நபி வரமாட்டார், அவர் தான் இறுதி நபி, ஹாத்தம் நபி என்பது இஸ்லாத்தின் நிலைப்பாடாகும். இதை யாராவது நிராகரித்தால் அல்லது இதை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவர் குஃப்ரில் சேர்ந்தவர் ஆவார். அன்புள்ள மாணவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் இறுதி நபி என்பதை உண்மைப்படுத்தும் அல்லாஹு தஆலா குர்ஆன் ஆயத்துக்கள் சிலவற்றை எங்களுக்கு தந்துள்ளான். அந்த வகையில் சில குர்ஆன் ஆயத்துக்களை நாம் பார்ப்போம். முதலாவதாக அல்லாஹு தஆலா குர்ஆனில் 33வது அத்தியாயமான அல் அஸாப் என்ற அத்தியாயத்தின் 40வது வசனத்தில் பின்வருமாறு குறிப்பிடுகின்றான். உங்களில் எந்த ஒரு ஆணுக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்தையாக இல்லை, என்றாலும் அவர் அல்லாஹ்வின் தூதராகவும் நபிமார்கள் இறுதியானராகவும் உள்ளார். அன்புமானவர்களே, இந்த குர்ஆனத்தை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆரம்ப காலங்களிலேயே அவர்களுக்கு ஆண் குழந்தைகள் பிறந்தார்கள். அந்த ஆண் குழந்தைகள் அனைவரும் சிறிய வயதிலேயே இறந்து விட்டார்கள். ஆகவே அவருக்கு எந்த ஒரு ஆண் குழந்தைக்கும் தந்தையாக அவர்கள் பிறகு இருக்கவில்லை. அது மட்டுமில்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு தஆலா இறுதியான தூதராகவும் நபிமார்களில் கடைசியானவராகவும் அல்லாஹு தஆலா அனுப்பி வச்சிருக்கிறான். ஆகவே இந்த வசனத்தின் மூலம் நாம் விளங்குறது என்னன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு உலகத்திற்கு எந்த ஒரு ரசூலும் நபியும் வரமாட்டார்கள் என்பது இதன் மூலம் விளங்கப்படுத்துகின்றது. அன்புலமானவர்களே, ரசூல் நபி என்பதற்கிடையில் வித்தியாசம் இருக்கிறது. ரசூல் என்பது நபிமார்களை விட அந்தஸ்தில் கூடியவர்கள் ஆவார்கள். எல்லா நபிமார்களும் ரசூல்மார்கள் அல்ல, ஆனால் ரசூல்மார்கள் அனைவரும் நபிமார்கள் ஆவார்கள் என்பது விசேடமான விஷயமாகும். இரண்டாவதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் 61வது அத்தியாயத்தில் அஸ்ஸஹுஃப் என்ற அத்தியாயத்தின் 6வது வசனத்தில் பின்வருமாறு குறிப்பிடுகின்றான். எனக்கு பின்னால் வரும் அஹ்மத் என்ற பெயருடைய ரசூல் ஒருவரின் வருகை குறித்து நன்மாராயம் கூறுபவனாகவும் நான் உள்ளேன் என்ற ஒரு ஆயத்து வருகின்றது. இந்த ஆயத்து ஹஸ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய சமுதாயத்திற்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாக உலகத்துக்கு நபியாக வருவார்கள் என்பதை எத்தி வைத்த ஒரு செய்தியாகும். இதே போன்று அதிகமான நபிமார்கள் அவங்களுடைய சமுதாயத்திற்கு இறுதியாக ஒரு நபி வருவார், அவர் தான் முஹம்மத் அஹமத் என்ற பெயருடைய ஒரு நபி வருவார், அவர் தான் இறுதி நபி, அவருடைய மார்க்கங்கள் பூர்த்தியாக்கப்பட்டுவிடும் என்று பல இடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் 3வதாக இன்னும் ஒரு வசனத்தை குறிப்பிடுகின்றான். சூரா அல் மாயிதா 5வது அத்தியாயமான சூரா அல் மாயிதாவில் 3வது வசனத்தில், இன்று உங்களது மார்க்கத்தை உங்களுக்கு பூர்த்தியாக்கிவிட்டேன், எனது அருள்களையும் உங்கள் மீது முழுமைப்படுத்திவிட்டேன், இஸ்லாத்தை உங்கள் மார்க்கமாக அங்கீகரித்து விட்டேன். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வஃபாத்திற்கு சில நாட்களுக்கு முன் அருளப்பட்ட வசனமாகும். இந்த வசனத்தின் மூலம் என்னத்தை விளங்கிக் கொள்வோம் என்று சொன்னால், இஸ்லாம் இன்றோடு பூர்த்தியாக்கப்பட்டுவிட்டது, அதோடு நபிமார்கள் வருகை முற்றுப்பட்டுவிட்டது, குர்ஆனுடைய வசனங்கள் இதுக்கு பிறகு வராது, வேறு எந்த வேதமும் வேத கட்டளையிலும் உலகத்துக்கு வராது என்பது இதன் மூலம் அல்லாஹு தஆலா விளங்கப்படுத்துகின்றான். இதுதான் இமாம் இப்னு ஹசீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பின்வருமாறு சொல்கிறார்கள், இது இந்த சமுதாயத்தின் மீது அல்லாஹ் புரிந்த மிகப்பெரிய அருளாகும். அவர்களுக்கு அவர்களது மார்க்கத்தை பூர்த்தியாக்கி விட்டான், மக்களுக்கு அவர்களுடைய மார்க்கத்தை அல்லாஹு தஆலா பூர்த்தியாக்கி விட்டான் என்று சொல்லப்படுகிறது. இந்த வசனத்தின் மூலமாக நாம் விளங்குவது என்று சொன்னால், இதுக்கு பிறகு எந்த ஒரு நபியோ ரசூலோ உலகத்துக்கு வர்றதுக்கு தேவை இல்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். ஆகவே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இறுதியான நபி. அவர்கள் மனித ஜின் வர்க்கம் இரண்டிற்கும் பொதுவான நபியாக அல்லாஹு தஆலா ஆக்கி அனுப்பியுள்ளான். ஆகவே அன்புள்ளமார்களே, மேற்படி மூன்று குர்ஆன் வசனங்கள் மூலமாக நான் விளங்குவது என்றால், உலகத்துக்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள் ஹாத்தமு நபி என்று சொல்லப்படுகின்ற இறுதி நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவருக்கு பிறகு உலகத்துக்கு எந்த நபியும் அனுப்பப்பட மாட்டார்கள் என்பது அல்லாஹு தஆலா குர்ஆன் மூலம் விளங்கப்படுத்துகின்றான். இப்பொழுது நாங்கள் குர்ஆனுக்கு அடுத்ததாக இருக்கிற ஹதீஸ் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இறுதி நபி என்பதை எவ்வாறு உறுதிப்படுத்தப்படுகிறது என்பதை நாம் பார்ப்போம். உதாரணமாக புகாரி முஸ்லிம் இடத்தில் ஒரு ஹதீஸ் பதியப்பட்டுள்ளது. அந்த ஹதீஸ் என்னவென்றால், எனக்கும் ஏனைய நபிமார்களுக்கும் இடையில் உள்ள தொடர்புக்கு உதாரணம், ஒரு மனிதர் ஒரு வீட்டை கட்டி முடிக்கின்றார். அவ்வீட்டுக்கு சென்றவர்கள் அதை பார்த்து அதிசயித்தனர். ஆனாலும் அங்கே பூர்த்தியாக்காது விடப்பட்டிருந்த சிறிய இடைவெளியை பற்றி குறை கூறினர். ஆம், இஸ்லாமினம் கட்டிடத்தின் பூர்த்தியாக்காது விடப்பட்டிருந்த அவ்விடத்தை பூர்த்தியாக்க வந்தவன் தான் நான், என்னை கொண்டு நபி தொடர் முற்று பெற்று விட்டது என்ற அந்த ஹதீஸ் பதியப்பட்டுள்ளது. இதன் மூலம் நான் விளங்கிக் கொள்வது என்னவென்று சொன்னால், ஒரு வீடு ஒன்று கட்டப்பட்டிருக்கிறது, அது ஒரு அழகான வீடு, எல்லா மக்களும் போய் அதை அதிசயத்தோடு பார்க்கிறார்கள். ஆனால் ஒரு இடத்துல ஒரு சில பகுதியில் சில குறைபாடுகள் இருக்குது. அந்த குறைபாடு பூர்த்தியாகிவிட்டால் அந்த வீடு முழுமை பெற்றுவிடும். ஆகவே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தில் இருந்து இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன் வந்த கடைசியா அவருக்கு முன் வந்த கடைசி நபி ஹஸ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவர்களுக்கிடையில் வந்த அனைத்து நபிமார்களும் ரசூல்மார்களும் இந்த இஸ்லாம் என்ற கட்டிடத்தை கட்டியெழுப்பினார்கள். ஆனால் அது முழுமையை பெறவில்லை. எப்பொழுது அல்லாஹு தஆலா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடத்தை அனுப்பி அவர்கள் மூலமாக என்ன செய்தான்னு சொன்னால், இந்த கட்டிடத்தை பூர்த்தியாக்கிவிட்டான். கட்டிடம் பூர்த்தியாக்கப்பட்டு விட்டால் அதுக்கு பிறகு அந்த நபிமார்களை வருகை தேவைப்படாது. ஆகவே நபிமார்களை வருகையிட தொடர் அன்றோடு முற்று பெற்று விட்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையில் சிறந்த ஒரு உதாரணத்துடன் இதை விளங்கப்படுத்துகின்றார்கள். அன்புள்ள மாணவர்களே, இன்னும் ஒரு ஹதீஸில் பின்வருமாறு குறிப்பிடப்படுகின்றது. அந்த ஹதீஸ் திருமதி இப்னு மாஜா போன்ற கிரந்தங்களில் பதியப்பட்டுள்ளது. நான் ஏனே நபிமார்களை விட ஆறு விலங்கிலே கொண்டு சிறப்பாக்கப்பட்டுள்ளேன். எனக்கு ஜவாமியுல் கலீம் எனும் நாவன்மை வழங்கப்பட்டுள்ளது. மதிப்பச்சம் மூலம் உதவி செய்யப்பட்டுள்ளேன். கனீமத் அலாலாக்கப்பட்டுள்ளது. முழு பூமியும் எனக்கு மசிதாகவும் பரிசுத்தமாகவும் ஆக்கப்பட்டுள்ளது. முழு உலகிற்கும் நான் நபியாக அனுப்பப்பட்டுள்ளேன். என்னை கொண்டு நபிமார்களின் வருகையை முற்று பெறுகின்றது என்று இந்த ஹதீஸ் பதியப்பட்டுள்ளது. இதில் சில விடயங்களை நாம் அவதானிக்க வேண்டும். உலகத்துக்கு அனுப்பப்பட்ட அனைத்து நபிமார்களை விட மிக பிரசித்தியமாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறு விடயங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் அவர்களுக்கு பேச்சு வன்மை, அவர்களைப் போல் சிறப்பாக தெளிவாக மக்களுக்கு விளங்கக்கூடிய அளவுக்கு பேசக்கூடிய வேறு அந்த நபியும் இருக்கவில்லை. அதோடு யுத்தங்களில் புறமுதுகிட்டு ஓடுகின்ற எதிரி படைகள் வெட்டி செல்கின்ற பொருட்கள் கனிமத்தாக ஹலாலாக்கப்பட்டுள்ளது. அதே போல முழு உலகத்தில் எந்த இடத்துல போனாலும் நாம் என்ன செய்யலாம், தொடக்கூடியதாக எங்களுக்கு ஆக்கப்பட்டிருக்குது. ஒரு மனிதன் துஹருடைய நேரத்தில் பாலைவனத்தில் இருந்தாலும் சரி, வாகனத்தில் இருந்தாலும் சரி, விமானத்தில் இருந்தாலும் சரி, கரையிலோ தரையிலோ எங்கிருந்தாலும் சரி, அவருக்கு தொடக்கூடிய மாதிரி இந்த பூமி அவர் எங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு பரிசுத்தமாக ஆக்கித்தரப்பட்டுள்ளது. மேலும் முழு உலகிற்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக அல்லாஹ் தஆலா அனுப்பியுள்ளான். அதாவது உலகம் அழியும் வரையில எல்லா மக்களுக்கும் எல்லா படைப்பினங்களுக்கும் நபி இவங்க மட்டும்தான். ஆகவே இவர்களை கொண்டு நபியுடைய வருகை முற்று பெற்று விட்டது. இதுக்கு பொறுத்த நபி தேவையில்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். அதே போன்று இன்னொரு ஹதீஸ் பதியப்பட்டுள்ளது புகாரி முஸ்லிம் என்ற கிரந்தத்தில். எனக்கு பல பொய்யர்கள் பல பெயர்கள் இருக்கின்றன. எனக்கு பல பெயர்கள் இருக்கின்றன. நான் தான் முஹம்மத், நான் தான் அஹ்மத், நான் தான் மாய், அதாவது இல்லாதொழிப்பான், என்னை கொண்டு அல்லாஹ் குஃப்ரை இல்லாதொழிப்பான். நான் தான் ஆசிர், ஒன்று சேர்ப்பவன், மக்கள் மறுமையில் இனிரும் ஒன்று சேர்வர். நான் தான் ஆகிப், மிக முக்கியமானது தான், நான் தான் ஆகிப், இறுதியானவன், எனக்கு பிறகு எந்த ஒரு நபியும் இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ் மூலமாக விளங்கப்படுத்துகின்றார்கள். அதோடு இன்னொரு ஹதீஸ் அபுதாவுத் என்ற கிரந்தத்தில் பதியப்பட்டுள்ளது. என்னுடைய உம்மத்தில் 30 பொய்யர்கள் தோன்றுவார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் தான் நபி என்று வாதாட்டம் செய்வர். ஆயினும் நானே நபிமார்களுக்கு தான் இறுதியானவனாக இருக்கின்றேன். எனக்கு பின் வேறு எந்த நபியும் இல்லை என்று இந்த ஹதீஸ் பதியப்பட்டுள்ளது. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு எந்த நபியும் வரப்போவதில்லை. ஆனால் 30 பொய்யர்கள் தான் நபி என்று வாதிடுகிறார்கள். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலும் இவ்வாறு வாதிடக்கூடிய பொய்யர்கள் இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகும் இன்றும் தான் நபி என்று வாதிடக்கூடிய பொய்யர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த நபியும் வரமாட்டார்கள், அவர்கள் தான் இது நபி, அதுக்கப்புறம் வேறு எந்த நபியும் இல்லை என்பது இதன் மூலமாக விளங்கப்படுத்தப்படுகின்றது. அன்புள்ளமானவர்களே, இதுவரை நாம் அல்லாஹு தஆலா தன்னுடைய கலாம் என்ற குர்ஆனில் நபிதான் இறுதி நபி என்பதை விளங்கப்படுத்திய ஆயத்துக்களையும், அஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக கூறப்பட்ட ஹதீஸ்களில் அவர்கள் தான் இறுதி நபி என்பதையும் பார்த்தோம். அடுத்ததாக தர்க்க ரீதியான சான்றுகள், இவர்கள் தான் நபி, இவர்களுக்கு நபி ஒன்று தேவை இல்லை என்பதை எப்படி நியாயங்கள் மூலமாக தெளிவாக்கலாம் என்பதை நாம் பார்ப்போம். உலகத்துக்கு நபிமார்கள் அனுப்ப வேண்டும் என்று சொன்னால், நபிமார்கள் அனுப்பின நோக்கம் என்ன கேட்டால், வெளிகேட்டில் உள்ள மக்களை நேர்வழிப்படுத்துவதற்காக வேண்டி அனுப்பப்பட்டது. அப்போ இந்த தேவைக்காக நபிமார்கள் அல்லாஹ்வுத்தால அனுப்பினான். அப்போ அந்த நபியை ஏன் அனுப்ப வேண்டும், எந்த சந்தர்ப்பத்தில் அனுப்ப வேண்டும், யாருக்கு அனுப்ப வேண்டும் என்று முடிவு செய்கிறது அல்லாஹ்வுத்தால. ஒரு வகையில் பார்க்கும் பொழுது, ஒரு சமுதாயத்துக்கு எந்த நபியுமே அனுப்பியில்லை, அவங்களுக்கு நேர்வழி காட்டத்துக்கு ஒத்திரமை இதுவரை வந்தில்லை, அடுத்தது அனுப்பப்பட்ட நபிமார்களை தூது செய்தி அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னால், அந்த இடத்துக்கு கட்டாயமாக ஒரு நபி அனுப்பப்பட வேண்டும். நன்றாக விளங்கிக்கோங்க. எந்த ஒரு சமுதாயத்துக்கும் ஒரு நபி அனுப்பப்பட்டே இல்லை, அல்லது இன்னொரு சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்ட நபியிட தூது செய்தி அவங்களுக்கு கிடைக்கல, எட்டாதிருக்க வேண்டும், இதுவரையும் கிடைச்சில்லை. இப்போ இந்த சமுதாயத்தை நேர்வழிப்படுத்துறதுக்கு கட்டாயம் ஒரு நபி ஒன்று அனுப்ப வேண்டும். ரெண்டாவது விஷயம் பாருங்க, இன்னொரு தர்க்க ரீதியான விஷயத்தை வைக்கலாம். முன்னே நபியின் போதனை அழிந்து போயிருக்க வேண்டும், அல்லது திரிபுபடுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லப்படுது. அதாவது எங்களுக்கு தெரியும், முற்காலத்தில் குர்ஆனுக்கு முதல்ல அல்லாஹு தஆலா மூன்று வேதங்கள் அனுப்பினான், சில நபிமார்களுக்கு வேத கட்டளைகளான சுஹுஃப்களை கொடுத்தான். ஆனால் காலப்போக்கில் அது என்ன செஞ்சதுன்னு சொன்னால், அது ஒன்று அழிஞ்சு போயிருச்சு அல்லது திரிபுபடுத்தப்படுது. அதில் வேறு வேறு கவிஞர்களோட கவிதைகளை சேர்த்தாங்க, மக்களோட சிந்தனைகளை சேர்த்தாங்க, பெரிய அறிவாளிகளோட அறிஞர்களோட சிந்தனைகளை சேர்த்து அதை என்ன செஞ்சாங்க, உண்மையாக இறைவனிடமிருந்து இறங்கப்பட்ட மார்க்கத்தை அங்கே இல்லாமல் செய்யப்பட்டுச்சு. மக்கள் அவங்களுக்கு தேவையான மாதிரி சில விஷயங்களை பூர்த்தி கொண்டார்கள். அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் கட்டாயம் ஒரு நபி ஒன்று அனுப்பப்பட வேண்டும். விளங்கத்தனை மாணவர்களே, இல்லைன்னு சொன்னால் அந்த மக்கள் வழிகேட்ட போயிடுவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால், முன்னே நபியின் போதனை பூர்த்தி அடையாதிருக்க வேண்டும். அதாவது ஏற்கனவே அந்த நபிமார்கள் கொண்டு வந்த இஸ்லாம் பூர்த்தி அடையாமல் இருக்க வேண்டும். பூர்த்தி அடைந்தால் நபி ஒன்று தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் ஒரு நபிக்கு இன்னொரு நபியிட துணை தேவைப்பட்டிருக்க வேண்டும். ஒரு நபி இருக்கிறாரு, அவருக்கு இன்னொரு நபியிட துணை இருந்தால் தான் அவருக்கு அந்த ரிசாலத்தின் வேலையை, அதாவது தூதுவத்தை மக்களுக்கு போதிக்கலாம், எத்தி வைக்கலாம் என்ற அந்த தேவை இருப்பின் அந்த நேரத்தில் ஒரு நபி ஒன்று தேவை. உதாரணமாக பாருங்கள், எந்த நபியும் அனுப்பப்படாத சமுதாயம் இருந்த காலத்தில் அல்லாஹு தஆலா காலத்துக்கான நபிமார் அனுப்பினான். ரெண்டாவது விஷயம் நாங்கள் பார்க்கும் பொழுது, அதிகமான வேதங்கள் திருப்பிப்படுத்தப்பட்டிருந்துச்சு, அழிஞ்சிருந்துச்சு. ஆகவே உண்மை உலகத்துக்கு உணர்த்துவதற்காக ஒரு நபியோண்டு தேவை அனுப்பப்பட வேண்டும். எங்களுக்கு தெரியும் இஞ்சில் வேதம் இன்றைக்கு இருக்குது, ஆனால் உண்மையான இறங்கின இஞ்சில் வேதம் இன்றைக்கு இல்லை. விளங்குதான், மக்கள் அதை திருப்பிப்படுத்தியிருக்கிறாங்க, அது மாற்றம் செஞ்சிருக்கிறாங்க, நிறைய விஷயங்களை புகுத்திருக்கிறாங்க. அடுத்தது நாங்கள் ஏற்கனவே ஒரு ஹதீஸில் பார்த்தோம், ஒரு கட்டிடத்தை உதாரணமாக கூறி அது பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது என்று சொல்கிறார்கள். அப்படின்னு சொன்னால், பூர்த்தியாக்கப்படாத இஸ்லாம் இருந்தால் தான் பூர்த்தியாக்கப்பட்டதுக்கு ஒரு நபி தேவை. ஆகவே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாம் பூர்த்தியாக்கப்பட்டு விட்டுச்சுன்னு சொன்னால் இன்னொரு நபி தேவையில்லை. அடுத்தது ஒரு நபிக்கு இன்னொரு நபியில துணை தேவைப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டுச்சு. உதாரணமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹு தஆலா கட்டளையிடுறான், நீங்கள் போயிட்டு ஃபிரௌனுக்கு இறைவனை பற்றி சொல்ல சொல்லு, உண்மையான மார்க்கத்தை பற்றி எடுத்து சொல்ல சொல்லு. அப்போ அவங்க சொல்லணும்னு கேட்குறாங்க, யாரெல்லாம் எனக்கு உதவியா என்ற சகோதரனையும் சேர்த்து அனுப்புன்னு சொன்னதும், அல்லாஹு தஆலா செய்யற அவங்களோட சகோதரனான ஆரூன் அலைஹிஸ்ஸலாத்து ஒரு நபியாக ஆக்கி அல்லாஹு தஆலா அனுப்புகிறான். அப்போ ஒரு நபிக்கு இன்னொருத்தோட துணை தேவைப்பட்டிருக்கும். இப்போ இந்த நான்கு விஷயமும் இன்றைக்கு தேவையில்லை. ஏன் சொன்னால், இன்றைக்கு நபி உண்டு அனுப்பப்படாத சமுதாயம் இல்லை, அல்லது எங்களுக்கு நபியிட தூதுத்துவம் இந்த செய்தி எங்களுக்கு கிடைக்காம இல்லை. இன்றைக்கு உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் இஸ்லாம் என்றால் என்னென்னு தெரியும், நபியை பற்றி தெரியும், உலகம் அனைவரை காட்டும் இது பாதுகாக்கப்பட்டிருக்குது, குர்ஆனும் பாதுகாக்கப்பட்டிருக்குது, ஹதீஸும் பாதுகாக்கப்பட்டிருக்குது. அல்லாஹு தஆலா குர்ஆன் என்ன செய்யினான், மக்களோட மனங்களையும் அல்லாஹு தஆலா அதை பாதுகாத்து வச்சிருக்கான், மக்களோட செயல்பாடுகள் மூலமாகவும் பாதுகாத்து வச்சிருக்கான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்கள் இன்றைக்கு கிரந்தங்கள் எழுதப்பட்டிருக்குது, அதே மக்களோட வாழ்க்கை கொண்டு நடத்துவதன் மூலமாக அதை பாதுகாக்கப்பட்டது. ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு நபி ஒன்று தேவையில்லை. அடுத்து பார்த்தோம், நாங்கள் சில நபிமார்களோட அந்த அனுப்பி கொடுக்கப்பட்ட வேதங்கள் அழிஞ்சு போயிருந்துச்சு அல்லது மாற்றங்கள் செஞ்சிருந்தது. ஆனால் இன்றைய வரையிலே குர்ஆனிலேயும் ஹதீஸ்லேயும் ஒரு சிறிய மாற்றம் கூட செய்ய முடியாத அளவுக்கு பாதுகாக்கப்பட்டு வந்திருக்குது. ஆகவே எங்களுக்கு நபி ஒன்று, இன்னொரு நபி ஒன்று உலகத்துக்கு தேவையில்லை. ஹதீஸ்களில் கூட ஸஹீஹான ஹதீஸ்,
அசனான ஹதீஸ், மௌலூஹான ஹதீஸ், லைஃபான ஹதீஸ்னு அழகான முறையில் பிரித்து தந்திருக்குது. நாங்கள் அனைவரும் ஷஹீஹான ஹதீஸை ஏற்று நடத்தமுன்னு சொன்னால் அப்போ எங்களுக்கு இன்னொரு நபி ஒன்று வரணுன்ற எந்த விதமான தேவையும் இல்லை. அடுத்தது இஸ்லாம் பூர்த்தியாக்கப்பட்ட மார்க்கம் என்பதை நாங்கள் ஏற்கனவே பிணைக்கணும். இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும் பொழுது உலகத்துக்கு இன்னொரு நபியோ ரசூலோ வர வேண்டிய தேவை உண்டு இல்லை. இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல இடங்களில் குறிக்கிறார்கள். சஹாபாக்கள், சஹாபாக்களை கண்ட தாபீன்கள், தாபீன்களை கண்ட தபு தாபீன்கள் எல்லாரும் இந்த ஒரு கொள்கையில் ஏகோபித்த கருத்தை கொண்டிருக்கின்றனர். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு எந்த ஒரு நபியும் உலகத்துக்கு அனுப்பப்பட மாட்டார்கள். ஆகவே எங்களுக்கு தெரியும் காலத்தை காலம் நாங்கள் ஏற்கனவே ஒரு ஹதீஸில் பார்த்தோம், சில பொய்யர்கள் நபிகளிடம் தன்னை வாதிட்டார்கள், பொய் நபிமார்கள் தோன்றினார்கள். உலகத்தில் 30 பொய் நபிமார்கள் தோன்றியிருக்கின்றார்கள். அப்போ இவர்கள்லாம் தோன்றி நான் தான் நபின்னு சில விடயங்களை மக்கள் முன் கூறினாலும் அந்த அவங்க வாதிட்ட சில விஷயங்கள் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் ஈமானில் குறைவுடையவர்கள் அறிவீனம் காரணமாக சிலர் அவர்கள் ஏற்கவும் செய்தனர். இருந்தாலும் அந்த காலத்திலிருந்த மார்க் அறிஞர்கள் சிறந்த ஆட்சியாளர்கள் என்ன செஞ்சாங்க, அந்த போரின் நபித்துவத்தை முறியடித்து உண்மையிலே நிலைநாட்டினார்கள், சத்தியத்தை நிலைநாட்டினார்கள். இமாம் அபு அனிஃபா ரஹமத்துல்லாஹி அவருடைய காலத்தில் ஒரு போலி நபி, அவன் என்ன சொல்றான் சொன்னா, எனது நபித்துவத்திற்கான அடையாளங்களை காண்பிக்க எனக்கு சந்தர்ப்பம் அளியுங்கள் என்றான். அதாவது நான் நபின்றதுக்குரிய அடையாளங்களை நான் காட்ட போறேன், அதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் தாங்கன்னு அவன் கூறினான். இப்போ இதே கேள்விட்டு இமாம் அவங்க சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, இவனிடம் போய்த்து யாராவது சரி உண்ட அடையாளங்களை காட்டேன் பார்ப்போம் என்று சொன்னாலும் இவரும் காஃபிராகி விடுவார். ஏன் என்று சொன்னால், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி வரப்போறதில்லை, வர மாட்டாங்கன்னு முழுமையாக நான் கேட்டுக்கொண்டிருந்தால் உண்ட அடையாளங்கள் காட்டு என்று சொன்னால் சந்தேகத்தில் கேட்கிற மாதிரி இருக்கிறது. ஆகவே அவரும் காஃபிராகிவிட்டாண்டு இமாம் அபு ஹனிஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்ன செய்கிறார்கள், அழகான முறையில் இதை விளங்கப்படுத்துகின்றார்கள். அடுத்ததாக மாணவர்களே, இந்த வரலாற்றை தோன்றிய இந்த சில போலி நம்பிமார்களை பற்றி நாங்கள் கொஞ்சம் பார்ப்போம். ஏற்கனவே நாங்கள் ஹதீஸ் மூலமாக பார்த்தோம், 30 பொய்யர்கள் தோன்றுவார்கள் என்று. அதில் நிறைய பேர் நான் தான் நபி என்று வாதிட்டார்கள், நபியுடைய காலத்திலும் இருந்தார்கள், நபியுடைய பிறகுடைய காலத்திலும் இருந்தார்கள். அவர்கள் ஒரு சிலரை பார்ப்போம். அதில் முதலாவதாக அஸ்வத்துல் அன்சி, இவன் யமன் நாட்டைச் சேர்ந்தவன். யமன்றது சவுதி அரேபியாவுடைய தென்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நாடு, இந்த பிரதேசத்தை சேர்ந்தவன். இவன் நான் தான் நபின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே இவன் கூறிக்கொண்டிருந்தான். இவனை ஃபைரூஸ் தைலமி என்ற சஹாபி என செய்கிறாங்கள், அவனை கொலை செய்து விடுகிறார்கள். அடுத்தது முசைலமா. முசைலமா பற்றி நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். இவன் நஜித் நாட்டைச் சேர்ந்தவன். இவனும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தைச் சேர்ந்த ஒரு பொய்யன். இவனை என்ன செய்கிறாங்க, அபுபக்கர் ரலியல்லாஹு காலத்தில் நடந்த யமாமா யுத்தத்தில் வாசிஃபின் அருப் என்ற சஹாபி என்ன செய்கிறாங்க, அவனை கொலை செய்து விடுகிறார்கள். அடுத்ததாக சஜா, இவள் ஒரு பெண், இவன் பெண் போலி நபி. இவள் என்ன செஞ்சான் சொன்னால், மதீனாவுக்கு எதிராக ஒரு படையை ஒன்று எடுத்துக்கொண்டு மதீனாவை தாக்குவதற்காக முயற்சித்தாள். ஆனால் அதில் அவளுக்கு தோல்வி ஏற்பட்டதுனால் அவள் என்ன செஞ்சா, நாங்கள் ஏற்கனவே படித்த முசைலமா என்ற பொய் நபியை என்று சொல்லி வாதிட்ட அந்த முசைலமாவை அவன் என்ன செய்ய திருமணம் செய்து கொண்டாள். அந்த யமாமா யுத்தத்தில் வாசிஃபின் அர்ஃப் என்ற சஹாபியார முசைலமா கொல்லப்பட்டவுடன் இவள் என்ன செய்தாள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாள். யார், சஜா என்ற பெண். அடுத்தது துலைஹா. துலைஹா என்று சொன்னால் இவன் கிறிஸ்துக்கு பின் 630 இஸ்லாத்தை ஏற்றான். இஸ்லாத்தை ஏற்று இஸ்லாத்தை இருந்து கொண்டு ஒரு வருஷத்தில் 631 என்ன செஞ்சான், நானும் ஒரு நபி என்று வாதிட்டான். ஒரு வருஷம்தான் இஸ்லாத்தினா, அதுக்கப்புறம் தானும் நபி என்று வாதிட்டான். அதுக்கப்புறம் ஒரு வருஷத்தில் 632 ஃபுத்தாஹா யுத்தத்தில் என்ன செய்கிறாங்க, காலித் இப்னு வலித் ரலியல்லாஹு அன்ஹு அந்த படையை முறியடிக்கிறாங்க. முறியடித்தோன்னு அவன் என்ன செய்கிறான், மீண்டும் அவன் மன்னிப்பு கேட்டு தன்னுடைய குற்றத்தை ஏற்றுக்கொண்டு அவன் என்ன செய்கிறான், கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்தான். வந்தே மட்டும் இல்லாமல் இஸ்லாத்தில் வெற்றிக்காக பல யுத்தங்களில் போராடி இறுதியாக நஹர்வான் யுத்தத்தில் சஹிதாக்கப்பட்டார். இதில் நாங்கள் விளங்குறோம் என்று சொன்னால், சில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயும் பொய் நபிமார்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் கடைசி வரை தான் நபியனை பாதிட்டு அந்த பொய்யிலே இறந்து போனவர்களும் அழிக்கப்பட்டவர்களும் இருக்கின்றனர். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தோ அதுக்கு பிறகும் என்ன செய்யறாங்க, தான் நபி என்று பாதிட்டவங்க பிறகு உண்மையை விளங்கி இந்த புனிதமான இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்துக்காக பல உயிரியல் தியாகங்கள் செய்து உயிரியல் தியாகம் செய்தவர்களாகவும் இருக்கின்றார்கள். இன்று கூட அந்த மாதிரி சில பொய் பிரச்சாரம் செய்யக்கூடியவங்க நாங்கள் எங்களோட காலத்தில் பார்க்குறோம். இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம் அல் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் பிழையான விளக்கங்களை முன்வைக்கிறார்கள். இன்றைக்கு சர்வதேச ரீதியாக அதிகமாக இஸ்லாத்தை உலகத்திலிருந்து இல்லாமாக்கணும், இஸ்லாத்தை பற்றி மக்களுக்கு சரியான முறையில் போய் சேரக்கூடாததுக்காக நிறைய சில குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் சில பிழையான விளக்கங்களை கொடுக்கிறார்கள். அவர்கள் யார் என்று சொன்னால், குர்ஆனை முழுமையாக ஓதி படித்து விளங்கியும் இல்லை, ஹதீஸை முழுமையாக படித்தவர்களும் அல்ல. உதாரணமாக குர்ஆனை நாம் விளங்க வேணும்னு சொன்னால் அதுக்கு வேறு நிறைய பாடங்களை நாங்கள் சரியான முறையில் படித்து வேறு கலைகள் இருக்குது, அந்த கலைகளையும் படித்தால்தான் குர்ஆனுக்கு சரியான விளக்கத்தை சொல்லலாம். ஏன்னு சொன்னால் நாங்கள் தமிழில் கூட பார்த்துருக்கிறோம், ஒரு சொல்லுக்கு பல கருத்துக்கள் இருக்குது, அப்போ அதை நாங்கள் விளங்கியிருக்க வேண்டும். அடுத்து எந்த சந்தர்ப்பத்தில் எப்படி இந்த குர்ஆன் இறங்கப்பட்டுச்சு, எதற்காக இறங்கப்பட்டுச்சு என்ற விளங்கி இருந்தால்தான் அது சரியான விளக்கத்தை எங்களுக்கு கொடுக்கலாம். அப்படி இல்லாமல் நாங்கள் என்ன செய்யணும், இன்றைக்கு பார்க்குறோம் நிறைய பேர் தர்ஜுமா பார்த்துட்டு செய்கிறாங்க, குர்ஆனுக்கு பிழையான விளக்கங்களை கொடுக்கிறார்கள், ஹதீஸ்களுக்கு பிழையான விளக்கங்களை கொடுக்கின்றார்கள். அதே போல அண்மை காலங்களில் இந்த போலி ஹதீஸ்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. சிலர் இருக்கிறாங்க என்ன செய்ய, தன்னுடைய லாபத்துக்காக சுய லாபத்துக்காக என்ன செய்கிறார்கள், சில ஹதீஸ்களை திரிவுபடுத்துகிறார்கள், போலியான சில பொய் ஹதீஸ்களை சொல்கிறார்கள். இன்றைக்கு அதிகமாக இந்த இன்டர்நெட் மூலமாக இஸ்லாம் படிக்க போனால் இந்த மாதிரி ஆபத்துக்குள் நாங்கள் மாட்டிக்கிறோம். ஆகவே இஸ்லாத்தை படிக்கும் பொழுது நல்ல தக்குவாவுடைய உலமாக்களிடம் கேட்டு தான் படிக்க வேண்டும். நாம் இன்டர்நெட்டில் தேடப்போனால் இன்டர்நெட்டில் யார் இந்த மாதிரி விஷயங்களை போடுறார்கள், எந்த உலமா போடுறாரு, எந்த ஆலயம் போடுறாரு எங்களுக்கு தெரியாது. அந்த நேரத்தில் நாங்கள் என்ன செய்வோம், மாட்டிக்கொள்வோம். ஆகவே இன்றைக்கு போலியான அரிசிகள் நிறைய உலாவி வருகின்றன. ஆகவே அதிஸ்களை ஆதாரத்தோடு சஹியான அதிஸ்களை நாம் தேடி படிக்க வேண்டும். அடுத்தது இஸ்லாத்தின அக்கீதாவுல சில சந்தேகங்கள் உண்டு பண்ணுறார்கள். இன்றைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க அக்கீதாவுல சந்தேகங்கள் உண்டு பண்ணி அதில் சில விடயங்களை புகுத்திருக்கிறார்கள். உதாரணமாக சியாக்களை நாம் சொல்லலாம். ஆகவே அன்புள்ள மாணவர்களே, இந்த வகையில் நாங்கள் பார்க்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இறுதி நபி, அவர்கள் பிறகு உலகத்தில் எந்த விதமான நபியும் வரமாட்டார்கள், வர வேண்டிய தேவையும் இல்லை. ஆனால் சிலர் சொல்கிறார்கள் ஈசா அலைஹி ஸலாம் அவர்கள் திருப்பி உலக அல்லாஹு தஆலா உலகத்துக்கு அனுப்புவான் தானே அப்படின்ட்டு, நிச்சயமாக அனுப்புவான். உலகம் அறியறதுக்குரிய பெரிய அடையாளங்கள் ஒன்று தான் ஈசா அலைஹி ஸலாம் அவர்கள் பூமிக்கு இறங்குது. உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்து படைப்பினங்களும் ஒரு நாள் அழிந்தே தீர வேண்டும், உயிரினங்கள் உயிர் பிரியே வேண்டும். ஈசா அலைஹி ஸலாத்து அல்லாஹு தஆலா வானத்துக்கு உயர்த்தித்தான், பிறகு மீண்டும் உலகத்துக்கு அனுப்பி அவர்கள் 40 வருடம் உலகத்தில் வாழ்ந்து வஃபாத்தாவர்கள் இதிலிருந்து போவார்கள். ஆனால் அவர்கள் இறுதி நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உம்மத்தாக அவர்களை சேர்ந்தவர்களாக வருவார்களே, ஒரு நபியாக அல்லாஹ் தஆலா உலகத்துக்கு அவர்களை அனுப்ப மாட்டான். இதை நாம் சரியான முறையில் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே இதுக்கு பிறகு இந்த நபியும் உலகத்துக்கு வர வேண்டிய தேவை இல்லை என்பதை நீங்கள் இந்த பாடத்தில் குர்ஆன் மூலமாக, ஹதீஸ் மூலமாக, தர்க்க ரீதியான சிந்தனைகள் மூலமாக, இந்த பொய் நபிமார்களின் வரலாறுகள் மூலமாக நன்றாக விளங்கிக் கொண்டிருப்பீர்கள் நினைக்கின்றேன். ஆகவே அன்புள்ள மாணவர்களே, அந்த 3 பயிற்சிகளையும் சரியான முறையில் செய்வதோடு மிக முக்கியமாக ஒரு வேலை செய்யுங்கள். என்னவென்றால், இந்த பாடத்தை 1 முறைக்கு 2 முறை நன்றாக வாசித்து அதில் ஒரு 15 கேள்விகளை நீங்களே தயாரிங்கள். அந்த கேள்விக்கு பதிலையும் நீங்களே தேடி எழுதிக்கொள்ளுங்கள். இது உங்களுடைய பரீட்சைக்கு மிகவும் கை கொடுக்கும் என்று நினைக்கின்றேன். இத்தோடு இந்த பாடம் நிறைவு பெறுகின்றது. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.